வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
பாயோ நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே. அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே இயேசுவே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே இயேசுவே.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-948-1225.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாகிய பேதர் எழுதின இரண்டாவது நிருபத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்த 2 பேதர் 1:13-14 ஒருமுறை கூட நாம் சிந்தித்து இன்னும் சில வசனங்களை சிந்திப்போம். 2 பேதர் 1:13-14 வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். இங்கே பேதுரு சொல்லும் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த காலத்திலேயே பேதுரு எப்படி தன் கூடாரத்தை விட்டு சீக்கிரமாக செல்லப் போகிறார் என்பதை முன்னறிவித்திருந்தார். இதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 21 பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இயேசுவை மறுதளித்த பேதுரு மனம் கசந்து அழுதார். ஆனாலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் பழையபடி மீன்பிடிக்கும் பணிக்கே சென்று விட்டார். ஆனால் தன்னுடைய அழைப்பை மறந்து பின்வாங்கி போயிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நினைப்பூட்டும்படியாக அவரை தேடி வந்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அவரை பின் செல்ல நம்மை அர்ப்பணித்திருந்தும் மீண்டுமாக பின்வாங்கி இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை தேடி வந்து தமது அழைப்பையும் நமது அர்ப்பணிப்பையும் நினைவுபடுத்தி தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியதை சொல்லிக் கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஒருவேளை இந்நாட்களிலே கூட ஆண்டவர் இதை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடும். எனக்கு அருமையான மகனே, மகளே, ஒரு காலத்திலே எவ்வளவு தூரம் நீ என்னை நேசித்தாய், எனக்காக நீ எப்படி செயல்பட்டாய், ஆனால் இன்று உன்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? நீ மீண்டுமாக வா, நான் உன்னை புதுப்பிக்கிறேன் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். பேதுருடைய வாழ்க்கையிலே அவர் இரத்த சாட்சியாக மறிக்கப் போகிறார் என்பதை கூட இயேசு ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தார். எனவே தனது மரண சமயத்திலே மரணத்தை எதிர்பார்த்தவராக, மரணத்தை குறித்த எந்த பயமும் இல்லாமல் சரீரத்திலே வாழ்வதை குறித்து சொல்லும்பொழுது அவர் தனது கூடாரம் என்று சொல்லுகிறார். வேத புத்தகத்திலேயே குறிப்பாக 2 பேதுரு நிருபத்திலே இந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதியாகும். பேதுரு எழுதின 2வது நிருபத்தை பேதுருவின் இறுதி பாடல் என்று அழைக்கிறார்கள். அதாவது மரணப்படுக்கையிலே அவர் கூறின முக்கியமான வார்த்தைகள் என்று சொல்கிறார்கள். பொதுவாகவே மனிதர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கும்பொழுது இதுவரை கூறாத முக்கியமானவைகளை கூறுவார்கள் என்று யாவருமே எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிரியமானவர்களே, வேத வசனமும் மரணப்படுக்கையிலே கூறிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக இருக்கிறது. வேதத்திலிருந்து சில உதாரணங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 19 பார்ப்போம் என்றால் அங்கே ஒரு அற்புதமான நாடகம் போன்ற காட்சியை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய 12 தன்னை சுற்றி நிற்கும்படியாக செய்து அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார். அன்று அவர் என்ன கூறினாரோ அது அப்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேறியது. மோசேயை தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த பொறுப்படுத்த யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலேயும் அதே போல தான் மரணத்திற்குள்ளே கடந்து போவதை உணர்ந்தபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து தன்னுடைய சாட்சியை சவாலாக வைக்கிறார். அவர் அங்கே என்ன சொன்னார் தெரியுமா? யோசுவா 24:14-15 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அருமையானவர்களே, தொடர்ந்து நாம் அரசர்களின் வரலாற்றுக்குள்ளே கடந்து செல்வோம் என்றால், தாவீது ராஜா சாலமோனை அழைத்து சொல்கிறார். அதை குறித்து சொல்லும்பொழுது, இந்த உலகத்திலே எல்லாரும் போகும் வழியிலே நானும் போகிறேன் என்று மரணத்தை குறித்து மிக சாதாரணமாக அவர் பேசுகிறார். ஆம் அருமையானவர்களே, இறுதி நேரத்திலே சொல்லப்படும் வார்த்தைகள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலேயும் எருசலேம் நகரத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரணத்தை சந்திக்கும் முன்னதாக தன்னுடைய கடைசி இராப்போஜனத்தை தன் சீஷர்களோடு கூட அவர் ஆசரிக்கிறார். அங்கே அவர் பேசிய வார்த்தைகளும் மிக முக்கியமானவைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையிலே மரித்து மகிமையோடு உயிர்த்தெழப் போகிறார். ஆனாலும் இறுதியாக அநேக சத்தியங்களை தன் சீடர்களுக்கு கொடுத்தார். அப்போஸ்தலனாய பவுலும் தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது கடிதத்திலே தன்னுடைய கல்லறை வாசகமாக இவ்வாறு எழுதி வைத்து செல்கிறார். இதுதான் அவரது இறுதியான வார்த்தைகள். பாருங்கள், 2 தீமோத்தேயு 4:6-8. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். சீமோன் பேதுருவும் தன் இறுதி வார்த்தைகளாக இந்த இரண்டாவது நிருபத்தை எழுதும்பொழுது, நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவரது வாழ்க்கையின் இறுதிக்கு வந்திருப்பதை அவர் அறிந்திருந்தார். பாரம்பரியம் நமக்கு கூறுவது என்ன? அவர் தலைகீழாக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். தலைகீழாக இருக்கும்படியாக என்பதை குறித்து வேறு சிலர் கூறும்பொழுது, இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்தவராக ஜீவனை விட்டதாகவும், பேதுரு இயேசு கிறிஸ்துவை போல செயல்பட தகுதியற்றவன் என்பதை அறிந்து கீழே நோக்கியவராக மரித்தார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். என் கூடாரத்தை விட்டு போவது என்று சொல்வது சரீர மரணத்தை குறித்து சொல்வது. கூடாரம் என்ற வார்த்தைக்கு மலையேறுகிறவர்கள் அல்லது பயணப்படுகிறவர்கள் நினைத்த இடத்திலே தங்குவதற்காக துணியினாலே செய்யப்பட்டிருக்கும் சிறிய கூடாரத்தை குறிக்கிறதாயிருக்கிறது. இது தங்கும் இடம் என்று பொருள் பெறும். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் பவுலும் தங்களுடைய சரீரத்தை குறிப்பிடுவதற்கு இந்த வார்த்தையே பயன்படுத்தியிருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 5:1 பாருங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆம், பிரயாணப்படுகிறவர்கள் எடுத்துச் செல்கிற கூடாரமானது மிகவும் மெல்லியது என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். நாம் மரிக்கும் பொழுது இவ்வளவு காலம் நம் ஜீவன் தங்கியிருந்த சரீரமே நித்திரையாகி பூமியிலே வைக்கப்படுகிறது. தேவன் ஆதாமை உருவாக்கும் பொழுது மண்ணிலிருந்துதான் உருவாக்கினார். மனிதன் மண்ணினாலேயே உருவாக்கப்பட்டவன். இன்னும் ஒரு சாதாரண மண்ணிலே காணப்படுகிற 15 அல்லது 16 விதமான பொருட்கள் நமது சரீரத்திலேயும் அடங்கியிருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே சரீரமானது மரிக்கும் பொழுது நித்திரை செய்யும்படியாய் அது மண்ணுக்குள்ளேயே வைக்கப்படுகிறது. மரணத்தை குறித்து சொல்ல வேதவசனம் பயன்படுத்தும் வார்த்தை நித்திரை. இது படுத்துக் கொள்ளுதல் என்ற அர்த்தமுள்ளதாயிருக்கிறது. நல்ல கிரேக்க வார்த்தைகளை சொல்லும்பொழுது படுக்கைக்கு போகுதல் என்று இது மொழிபெயர்க்கப்படுகிறது. ஊழியர் ஒருவரிடத்திலே ஆத்மா நித்திரை செய்யும் என்ற கருத்துள்ள ஒரு மனிதர் வந்து அதை குறித்து பேசிய பொழுது, நாம் மரிக்கும் பொழுது ஆத்மாவின் எந்த பகுதி தலையணையிலே தலை வைக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை என்று அந்த ஊழியர் குறிப்பிடுகிறார். ஆம் அருமையானவர்களே, ஆத்மா அல்ல சரீரம்தான் நித்திரை செய்கிறது. ஆத்மா அல்ல சரீரம்தான் ஒரு மென்மையான கூடாரத்தை போல இருக்கிறது. இந்த மென்மையான கூடாரத்தை நாம் எல்லாருமே ஒரு நாள் விட்டு செல்லப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:8 என்ன சொல்கிறார்? நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இவ்வாறுதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் பவுலும் மரணத்தை குறித்து எழுதியிருக்கிறார்கள். நாம் வசிக்கும் இந்த கூடாரமானது கல்லறையிலே வைக்கப்பட போகிறது. அது நித்திரை செய்ய போகிறது. ஆனால் ஆத்மா மரிக்கப் போவதில்லை. ஆத்மாவானது உயிர்ப்பிக்கப்பட போவதில்லை. ஏனென்றால் அது மரிக்கவில்லை. உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை சரீரத்தை குறித்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியிலே உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் வார்த்தைக்கு பொருள் எழும்பி நிற்பது ஆகும். இது சரீரத்தை குறித்தே சொல்லுகிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, 2 பேதுரு 1:15 பாருங்கள். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். இந்த வசனத்திலே நான் சென்று போன பின்பு என்று அவர் சொல்லுகின்ற வார்த்தையானது பழைய ஏற்பாட்டிலே யாத்திரை செய்தலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் தனது வீட்டை விட்டு அல்லது கூடாரத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது அது ஏதோ ஒரு வஸ்திரத்தை கலற்றி வைப்பது போல கலற்றி வைத்து செல்லுகிறேன் என்று சொல்கிறார். இதன் பொருள் என்ன? மரணமானது எல்லாவற்றையும் ஒரு முடிவிற்கு கொண்டு வரவில்லை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறி சென்றபொழுது எகிப்தியர்கள் அவர்களை முடித்து விட்டோம், அவர்களது வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று கூறினார்கள். ஆனால் அங்கே அது முடிவடையவில்லை. தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்து சென்றார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியினுள்ளேயும் நுழைந்தார்கள். இந்த நாள் வரை எகிப்தியர்கள் அவர்களை விட்டு வைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு மரணம் ஒரு யாத்திரையாகவே இருக்கிறது. அது ஒரு முடிவு அல்ல என்று தெளிவுபடுத்துகிறார். இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்கிறார். தனது மரணம் வருகிறது என்பதனாலே அவர் எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை கூற விரும்புகிறார். அவ்வாறு அவர் முக்கியத்துவப்படுத்த விரும்பும் காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைதான். பேதுரு இங்கே ஞாபகப்படுத்தும் காரியங்களை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே 2 விதமான சக்திகள் இருக்கிறது. ஒன்று மையத்தை நோக்கி வரும் சக்தி, மற்றொன்று மையத்தை விட்டு வெளிப்புறம் நோக்கி செல்லும் சக்தி. ஒரு சிறிய பந்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஒரு சின்ன கயிற்றிலே கட்டி தலைக்கு மேலாக நாம் சுற்றும் பொழுது பந்தானது இந்த கயிற்றை இழுக்கிறது. இந்த கயிற்றிலிருந்து விடுபட்டு போகத்தக்கதாக அது இழுக்கிறது. ஆனால் மையத்தை நோக்கி வரும் சக்தி வித்தியாசமானது. அப்போஸ்தலனாகிய பேதுரு வேத வசனத்தை குறித்து உண்டான உணர்வினாலே ஏற்படக்கூடிய இந்த சக்திகளை குறித்தும் பேசுகிறார். மத்தியிலிருந்து வெளிநோக்கி தள்ளும் சக்தியானது நாம் வாழும் இந்த உலகத்திலிருந்து என்னையும் உங்களையும் வெளிநோக்கி தள்ள முயற்சிக்கும் சக்தியாயிருக்கிறது. மத்தியை நோக்கி இழுக்கும் அந்த இழுப்பானது என்னையும் உங்களையும் வசனத்திலிருந்து தூரமாக இழுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உலகத்தை விட்டு தன்னை நோக்கி இழுக்கும் சக்தி வேத வசனம். அது மட்டும்தான் நம்மை உலகத்தின் பழக்க வழக்கங்களிலிருந்து தூரமாக காத்துக்கொள்ள முடியும். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாயிருந்த ஒரு சகோதரன் நமது வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கும்பொழுது கூறிய காரியம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தைகள் என்னை அந்த பாட்டிலிருந்து உலக வாழ்க்கையிலிருந்து தேவனை நோக்கி இழுக்கிறது என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஏற்கனவே 1:10 சொல்லும்பொழுது உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, நிற்கும் ஒரு உறுதியான அஸ்திவாரத்தை குறித்தும் நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேத புத்தகமே நாம் நிற்கும் உறுதியான அஸ்திவாரம் என்று சொல்லும்பொழுது சிலர் கேட்கலாம், வேத புத்தகம் எப்படி உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க முடியும் என்று கேட்கலாம். இதற்கான பதிலைத்தான் அவர் தொடர்ந்து வரும் வசனங்களிலே சொல்கிறார். 2 பேதுரு 1:16 பாருங்கள். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இது நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. வேத புத்தகம் பொய்யினாலான புத்தகம் அல்ல. வேத புத்தகம் மாயாஜாலங்களாலான கட்டுக்கதைகளை உள்ளடக்கியது அல்ல. வேத புத்தகம் சரித்திரம் நிறைந்த புத்தகம், உண்மைகள் அடங்கிய புத்தகம். உண்மையான மனதோடு கூட நீங்கள் பாவத்தை விட்டுவிட விரும்புவீர்கள் என்றால் அதை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உண்மையாக்குகிறார். உங்கள் கண்களை மறைக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் என்றால் மனதினாலே நீங்கள் பார்வையற்றவர்கள் அல்ல, உண்மையாகவே பாவத்தை விட்டுவிட நீங்கள் விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். உண்மையாகவே பாவத்தை விட்டுவிட நீங்களும் நானும் விரும்பும் பொழுது வேத புத்தகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உண்மை உள்ளதாய் மாற்றுகிறார். அவரது மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே என்று சொல்கிறார். இதை வாசிக்கும் பொழுது ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்து வல்லமையோடு வருவதை எப்பொழுது பார்த்தார் என்று நீங்கள் நினைக்கலாம். மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்து மறுரூபமான காட்சியை கண்ணாலே கண்ட பேதுரு அதை குறித்துதான் இங்கே எழுதுகிறார். 2 பேதுரு 1:17 வாசிக்கிறேன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது. அடுத்த வசனம் பாருங்கள். அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஆம், இங்கே பார்க்கிறபடி தெளிவாக மறுரூபமாகுதலின் அனுபவத்தை தான் சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பெரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:28 இயேசு என்ன கூறினார்? இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வசனத்தினாலே சிலர் தேவனுடைய ராஜ்யம் அப்பொழுதே உறுதியாக ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். நமது வேத புத்தகத்திலே இந்த அதிகாரம் முடிவது போல உள்ளது. ஆனால் மூல மொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிற தோல் சுருளிலே அவ்விதமாக இல்லை. இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்ந்து அடுத்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்து இருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. இயேசு கிறிஸ்து மறுரூபமான இந்த காட்சி அவரது ராஜ்யத்தை குறித்த சிறிய வெளிப்பாடாயிருக்கிறது, அவ்வளவுதான். மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே இருக்கும் நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதியாக மோசேயும், பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளின் பிரதிநிதியாக எலியாவும் காணப்பட்டார்கள். அவர்கள் அங்கே எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், பின்னர் பிதாவினுடைய பிரசன்னத்திற்கு போவதை குறித்துதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இந்த மறுரூப காட்சியை பார்க்கக்கூடிய 3 சீடர்கள் அங்கே அவரோடு கூட இருந்தார்கள். அவர்கள் உயிரோடு இருந்த பரிசுத்தவான்களுக்கு பிரதிநிதியாக இருந்தார்கள். மோசேயும் எலியாவும் மரித்து போன பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பிரதிநிதிகளாக இருந்தார்கள். திருச்சபையானது அந்த காலகட்டத்திலே நிறுவப்படவில்லை. ஆனால் மறுரூப மலையிலே இருந்த அந்த 3 சீடர்களும் விசுவாசிகளின் ஐக்கியமாகிய திருச்சபையின் அடையாளமாய் இருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எனவே அந்த மறுரூப காட்சியானது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிறிய ஒரு காட்சியை நமக்கு காட்டுகிறது. இந்த மறுரூப காட்சியை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். அப்பொழுது பிசாசினாலே பிடிக்கப்பட்ட ஒரு பையனை ஒரு தகப்பனார் கொண்டு வந்ததை பார்த்தார்கள். மற்ற சீடர்களால் அந்த சிறுவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. சுற்றியிருந்த மக்கள் கூட்டம் சீடர்களை ஏளனம் செய்திருப்பார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அதுதான் இன்றைய நிலைமையும் கூட. தேவனுடைய ராஜ்யமானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்திலே இருக்கிறார். அவருக்கு முன்னாக கடந்து சென்ற பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவரோடு கூட இருக்கிறார்கள். இங்கே பிசாசின் பிடியிலே இருக்கும் உலகத்திலே நாம் இருக்கிறோம். இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால் செய்தித்தாளை வாசித்து பாருங்கள். அல்லது உங்கள் தொலைக்காட்சி பெட்டியிலே செய்தியை கவனியுங்கள். உலகமானது சர்வ குழப்பத்தில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த உலகத்திற்கு நம்பிக்கையின் செய்தியையும் வல்லமையுடைய செய்தியையும் கொடுக்க வேண்டிய திருச்சபையானது பிசாசின் பிடியில் இருக்கும் இந்த உலகத்திற்கு உதவவில்லை. இதன் விளைவாக திருச்சபையானது பரியாசத்திற்குள்ளாயிருக்கிறது. காரணம் என்ன? திருச்சபையானது பிதாவின் பணியை நிறைவேற்றவில்லை. இங்கே சீமோன் பேதர் கூறுவது என்ன? நான் மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்துவோடு இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களை சுற்றி இருக்கும் கர்த்தரை அறியாத மக்களுக்கு எவ்வளவு தூரம் சாட்சியாகவும் மாதிரியாகவும் அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை சந்திக்கிறவர்களாயும் இருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் உங்களை தெரிந்தெடுத்தார், உங்களை பிரித்தெடுத்தார், உங்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுத்தார், பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்தார். ஆனால் அவருடைய வல்லமையை நீங்கள் எவ்வளவு தூரம் பிரதிபலிக்கிறீர்கள்? அவருடைய வல்லமையை பிரதிபலிக்க வேண்டுமென்றால் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாயிருந்து வளர வேண்டிய பகுதிகளிலே வளர வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மை சுற்றியிருக்கிற மக்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாய், அவர்களுக்கு நாமே தேவனுடைய சாட்சிகள் என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்பட வேண்டும். வாயின் வார்த்தைகளின் மூலமாக, நமது செயலின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதற்கு நமக்கு உதவி செய்கிற ஒரு முக்கியமான காரியம்தான் வேத புத்தகம். உலகமானது நம்மை பாவத்திற்கு நேராக இழுக்கும் பொழுது வேத புத்தகமே நம்மை கர்த்தருக்கு நேராக இழுக்கிறதாயிருக்கிறது. எதற்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கிறோம் என்பது முக்கியமானது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, பேதரனுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் கூறிய அர்த்தமுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த மறுரூப மலையிலே உம்முடைய அருகிலே இருந்து உம்முடைய மகிமையை கண்ட அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தியதற்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்கவும், என்றென்றும் உம்முடைய சித்தத்தை அறிந்து எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படவும் நேரே காத்துக்கொள்ள எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-1225. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 147:14.